அன்பிற்கினிய நெஞ்சங்களே, மணவை .com வழங்கும் ஞாயிறு சிறப்பு திருவழிபாடு. குறுத்து ஞாயிறு.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
முதல் வாசகம் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, வசனங்கள் 4-7 வரை. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தளவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானமடையேன், என் முகத்தை கற்பாறை ஆக்கி கொண்டேன், இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. திருப்பாடல் 22.
ஆண்டவரே என்னை காத்தருளும், புதரே விரைந்து வந்தருளும் ஆண்டவரே என்னை காத்தருளும் உதவிட விரைந்து வந்தருளும் உமது பெயரை சாற்றுவேன் சபையில் உம்மை போற்றுவேன் உமது பெயரை சாற்றுவேன் சபையில் உம்மை போற்றுவேன் உம்மை நம்பிடுவோர் என்றும் நிறைவை கண்டிடுவார் இறைவா என் இறைவா ஏன் என்னை காப்பாற்றாமல் நான் தேம்பும் குரலை கேளாமல் ஏன் வெகு தொலைவில் இருக்கின்றீர்.
இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 வசனங்கள் 6-11 வரை. கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிக உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
வல்லமை தாராயோ ஓ சிலுவையே என் சுமை சுமக்கவும் உலகினை ஜெயிக்கவும் வல்லமை தாராயோ.
இன்றைய நற்செய்தியில் காணப்படும் இயேசுவின் பாடுகளை பற்றிய பகுதி தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 26 வசனங்கள் 14-27 அதிகாரம் 66 வசனம் முடிய.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று பாடுகளின் குருத்து ஞாயிறை நாம் கொண்டாடுகின்றோம். இன்றைய வழிபாட்டில் பயன்படுத்தப்படும் ஒரு சில அடையாளங்களை மையமாக வைத்து நமது சிந்தனையை அமைத்துக் கொள்வோம். இன்றைய குருத்து ஞாயிறு வழிபாட்டை அடையாளங்களின் கொண்டாட்டம் என்று சொல்கிற அளவுக்கு ஏராளமான அடையாளங்கள் இன்றைய வழிபாட்டிலும் நற்செய்தியிலும் இடம்பெறுகின்றன. இவற்றில் 3 அடையாளங்களை பற்றி நாம் இன்று சிந்திப்போம். குருத்தோலை பயணம். லூக்கா நற்செய்தியாளர் இயேசுவினுடைய ஒட்டுமொத்த வாழ்வையே ஒரு பயணமாக உருவகித்து எழுதுகிறார். கலிலேயாவில் ஆரம்பிக்கும் அவரது பயணம் எருசலேமில் நிறைவு பெறுகிறது. இந்த பயணத்தின் இறுதி பகுதியாக இருப்பது இயேசுவின் குருத்தோலை பயணம். இயேசுவின் இந்த குருத்தோலை பயணம் பெத்தானியா மற்றும் பெத்பகுவில் ஆரம்பித்து ஒலிவமலை வழியாக எருசலேமை அடைந்தது. இந்த பயணத்தை சுட்டிக்காட்டும் முகமாகத்தான் திருப்பலியின் தொடக்கத்தில் நாம் அனைவரும் பவனியாக வந்தோம். இந்த குறுகிய பயணம் இயேசுவின் ஒட்டுமொத்த வாழ்வையே சுட்டிக்காட்டுவதாக உள்ளது. பெத்தானியா என்றால் கடவுளின் கொடையின் வீடு, த ஹவுஸ் ஆஃப் த கிஃப்ட் ஆஃப் காட் என்று பொருள். இயேசு கடவுளின் முழு முதற்கொடையாக இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்டார் என்பதன் அடையாளம் இது. பெத்தானியாவில் புறப்பட்ட பயணம் பெத்பகுவை அடைந்தது. பெத்பகு என்றால் வாயின் வீடு, த ஹவுஸ் ஆஃப் த மவுத் என்று பொருள். இது இயேசு தன்னுடைய வாய்வழி போதனை மூலம் ஏராளமான மக்களை இறைவனிடம் கொண்டு வந்ததை சுட்டி காண்பிக்கின்றது. இரவு பகல் பாராமல், மெய்வருத்தம் பாராது, கண் துஞ்சாது, இறைவனது அரசின் தன்மைகளை போதிப்பதற்கு அடையாளமாக இவ்வூர் சுட்டி காட்டப்படுகிறது. இயேசுவின் குருத்தோலை பவனி அடுத்ததாக ஒலிவ மலையை அடைந்தது. ஒலிவ மரம் யூத பாரம்பரியத்தில் இரக்கத்திற்கு அடையாளமாக, அதாவது சிம்பல் ஆஃப் மெர்சி, அதற்கு இருக்கிறது. இயேசு தன்னுடைய இரக்க செயல்கள் மூலம், அதாவது கண் தெரியாதவருக்கு பார்வை அளித்தல், காது கேளாதவர்களை கேட்கச் செய்தல், கால் முடமானவர்களை நடக்கச் செய்தல் போன்றவை மூலம் கடவுளின் மீட்பை வெளிக்காட்டியதை இவ்விடம் சுட்டி காட்டுகிறது. இறுதியாக இயேசு எருசலேமை அடைகிறார். இது இவருடைய வாழ்வு பயணத்தின் இறுதி நிலை மட்டுமல்ல, மீட்பை கொண்டு வருவதற்கான இறுதி நிலையும் கூட. தம் பாடுகள் சாவு மூலம் மனிதர்களுக்கான கடவுளின் மீட்பை இயேசு கொண்டு வருவதை இது சுட்டி காண்பிக்கிறது. இவ்வாறு இயேசுவின் குருத்தோலை பயணம் அவரது ஒட்டுமொத்த மீட்பு பயணத்தை சுட்டி நிற்கிறது. அதாவது கடவுளின் கொடையாக வந்தவர் தன்னுடைய போதனையின் மூலம், இரக்க செயல்கள் மூலமும், பாடுகள் சாவு மற்றும் உயிர்ப்பு மூலமும் இந்த உலகத்திற்கு மீட்பை கொண்டு வந்தார். இயேசுவின் ஒட்டுமொத்த வாழ்வை சுட்டி காட்டும் இந்த பவனியில் பங்கேற்க நமது மனநிலை என்ன? இயேசுவை போலவும் மற்ற மக்களைப் போலவும் முழுமையான முறையில் பங்கேற்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா, அல்லது பரிசேயர்களைப் போல வேடிக்கை பார்க்கும் கூட்டமாக இருக்கிறோமா? குருத்தோலை பவனியில் பங்கேற்ற நாம் அனைவரும் இயேசுவை போல நம்மையே அவரது மீட்பின் கருவியாக கையளிக்க அழைக்கப்படுகிறோம். நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் கடவுளுடைய வல்லமையை வெளிப்படுத்தும் வார்த்தையாக, செய்கின்ற ஒவ்வொரு செயலும் இரக்கச் செயலாக இருந்தால் நாம் பங்கேற்ற பவனி நம்மில் வாழ்வாக்கப்படுகிறது என்பது உண்மை. அடுத்து குருத்தோலைகள். மகிழ்ச்சியின் அடையாளமாகவும் எதிரிகள் மீது கொண்ட வெற்றியின் அடையாளமாகவும் குருத்தோலைகள் எல்லா நாட்டு மக்களாலும் பயன்படுத்தப்படுகின்றன. குருத்தோலைகள் வெற்றியின் அடையாளமாக இருப்பதை திருவழிபாட்டு நூல் 7:9 நாம் காண்கின்றோம். புதிய இஸ்ராயல் மக்கள், அதாவது பாவத்தையும் தீமையையும் வெற்றி கொண்டவர்கள், வெண்ணாடை அணிந்து குருத்தோலைகளை ஏந்தி இருந்ததாக திருவழிபாட்டு ஆசிரியர் சுட்டி காண்பிக்கின்றார். எருசலேமை நோக்கிய பவனியில் குருத்தோலையை ஏந்தியதன் மூலம் இயேசு சாவை தன்னுடைய உயிர்ப்பின் மூலம் வெற்றி கொள்வார் என்ற செய்தியை மக்கள் எடுத்து சொல்கின்றனர். எருசலேமில் தான் சந்திக்க இருக்கும் துன்பங்களும் சாவும் இறுதியானவை அல்ல, மாறாக அவை உயிர்ப்பின் வெற்றிக்கு இட்டு செல்லும் என்ற இயேசுவின் நம்பிக்கையே குருத்தோலை பவனி சுட்டி காட்டுகிறது. குருத்துக்களை ஏந்தியிருக்கும் நாம் நமது வாழ்வில் வரும் துன்பங்களை பற்றிய இதே நேர்மறையான மனப்பான்மையை பெற்று வாழ அழைக்கப்படுகிறோம். துன்பங்கள் வேதனைகள் வரும்போது சோர்ந்து போய்விடாமல், இவற்றை தாண்டி நமக்கு வெற்றியும் உயிர்ப்பும் மீட்பும் உண்டு என்ற செய்தியை பெற்று செல்ல அழைக்கப்படுகிறோம். ஜெர்மனியில் நடந்த ஒரு ஓவிய கண்காட்சியில் கிளவுட் லேண்ட் என்ற ஒரு ஓவியம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஓவியத்தை மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு சில வர்ணங்களை ஒழுங்கினாமல் அங்கும் இங்கும் பூசியிருப்பது போல பார்வைக்கு இனிமையற்றதாக தோன்றும். ஆனால் கொஞ்சம் உற்று நோக்கும்போது பல வான தூதர்கள் அழகாக அணிவகுத்திருப்பது தெரிய வரும். நமது வாழ்வில் வரும் துன்பங்களும் இவ்வோவியம் போன்றவையே. துன்பங்களை மேலோட்டமாக பார்க்கும்போது அருவறுப்பானவையாக, அவசியமற்றவையாக, இனிமையற்றவையாக தோன்றும். ஆனால் அதே துன்பங்களை கிறிஸ்தவ விசுவாசம் கொண்டு கொஞ்சம் உற்று நோக்கும்பொழுது அதில் பல நல்ல இனிமையான விஷயங்கள் புதைந்திருப்பது தெரிய வரும். நம்முடைய வாழ்வில் திறமைகள் வெளிவருவதற்கும் உறவு உயர்வதற்கும் கடவுளின்பால் உள்ள அன்பு அதிகமாவதற்கும் துன்பங்கள் உதவி செய்கின்றன என்பதை உணர ஆரம்பிப்போம். மனிதனை கடவுள்பால் கவர்ந்திருக்கக்கூடிய சிறப்பு வல்லமை ஒவ்வொரு துன்பத்திலும் புதைந்திருக்கிறது என்கிறார் திருத்தந்தை 2 அருள் சின்னப்பர். 3வது கழுதை. யூதர்களை பொறுத்தளவில் கழுதை தூய்மையின்மையின் அடையாளம். இன்றைய சூழ்நிலையில் கூட இது அவமானத்தின் அடையாளம். தவறு செய்தவர்களை அவமானப்படுத்துவதற்காக மொட்டையடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதையின் மீது அமர்த்தி வலம் வரச் செய்யும் பழக்கம் சில கிராமங்களில் நடைபெறுவது அனைவரும் அறிந்ததே. மக்கள் தன்னை அரசராக நினைத்து ஆடிப்பாடி கொண்டாடும் வேளையில் இயேசு கழுதையை ஏன் தன் வாகனமாக தேர்ந்தெடுத்தார்? ஒதுக்கி வைக்கப்பட்ட கழுதைக்கு இயேசு முக்கியத்துவம் தர காரணம் என்ன? இந்த உலகம் எதை வலிமையற்றதாகவும் பலம் இல்லாததாகவும் கருதுகிறதோ அதை இறைவன் தேர்ந்தெடுத்து அதன் வழியாக தன் வல்லமையை வெளிப்படச் செய்வதையே இயேசுவின் இந்த செயல் சுட்டி காட்டுகிறது. இந்த உலகம் வலிமை என கருதும் அதிகாரம், பதவி, பட்டம் முதலியவற்றை நாடாமல் இந்த உலகம் வலிமையற்றதாக கருதக்கூடிய துன்பம், சிலுவை முதலியவற்றை ஆயுதமாக பயன்படுத்தி மீட்பை கொடுத்ததையே இயேசுவின் இந்த செயல் எடுத்துரைக்கிறது. பாடுகள் வழியே பாவத்தை அழித்த பரமன் இயேசுவே, உமக்கே போற்றி. வாடிய மனிதரியம் வாட்டத்தை போக்க வழியாய் வந்த இயேசுவே, போற்றி.
எங்கள் அன்பின் தெய்வமே, கடந்து சென்ற நாட்களில் எங்களை கண்மணி போல் காத்து வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வருகின்ற நாட்களில் உமது கரம் எங்கள் எல்லோர் மேலும் இருப்பதாக. பயப்படாதே, மகிழ்ந்து கழிகூறு. இறைவன் பெரிய காரியங்களை செய்வார் என்று நீர் கொடுத்த வாக்கு தத்தத்திற்காக உம்மை துதிக்கிறோம். வனாந்திரமான எங்கள் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றும். எங்கள் குடும்ப வருமானங்களில் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களை தாரும். விழிநீர் மல்க வேண்டுகின்றோம் இறைவா. எங்கள் நாடுகளில், எங்கள் வீதிகளில், எங்கள் வீடுகளில் எவ்வித பிணி நோய் அணுகாமல் சங்கடங்களின்றி யாவரும் சுகமாய் வாழ அருள் பொழிவீராக. எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகின்ற பாவங்கள், சாபங்கள், யாதிகள் யாவும் உமது வல்லமையினால் விரட்டப்படுவதாக. எங்கே இரண்டு அல்லது மூன்று பேர் கூடியிருக்கிறார்களோ அங்கே நீர் இருப்பதாக கூறியிருக்கிறீர். இதோ எங்களோடு உம்மை நோக்கி வேண்டும் அனைவரும் உமது பிரசன்னத்தை இப்போது பெற்றுக்கொள்வார்களாக. அவர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் உமது அடைக்கலத்தில் வைத்து காத்துக்கொள்வீராக. இனி வரும் நாட்கள் எங்களுக்கு வழமை மிகுந்ததாக இருக்க வேண்டும் என்று உம்மை வேண்டுகிறோம். இறைவா, எங்கள் கவலைகள் அனைத்தும் அழித்து நாங்கள் மனநலமும் புது வளமும் பெற்று மகிழ உம்மை வேண்டுகிறோம். ஆமேன்.
அன்பு நெஞ்சங்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manave.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manave.com மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டெனிஸ் வாய்ஸ்.